போறோம்னா சத்தியம் அறியாத ஜனங்கள் மத்தியில நம்ம கொண்டு போறவர்களாக இருக்கிறோம். அப்ப இது ஒரு மிக ஒரு மோசமான விஷயம் அவர் சொல்றார். பரிசுத்தவான்களாக நீங்கள் எப்படி இருக்கீங்க? உலகத்தை நீங்கள் நியாயம் தீர்க்கும் போது உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த வழக்குகளை உங்களால் தீர்த்துக் கொள்ள முடியாதா? அவர் கேட்கிறார், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா சொல்லி அவங்க சொல்றார். அப்ப இந்த விஷயத்தை மாத்திரம் நம்ம சொல்லி வச்சுட்டு போறதுல இந்த ஒரு நிலையில அதுக்கு மேலாக ஏன் வழக்குகள், ஏன் சண்டைகள், ஏன் பிரிவுகள் வருது அப்படின்னு பார்க்கும் போது அன்பு எங்க தனிச்சு போதோ அங்க கண்டிப்பா என்ன வருங்க, பிரிவுகளும் சண்டைகளும் குழப்பங்களும் வந்து வளர்வதற்கு அங்க அதிக வாய்ப்பு உண்டு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப வழக்குகள், சண்டைகள், சச்சரவுகள், பிரிவுகள் நம்ம விட்டுடலாம், அது வேண்டாம். ஆனா இப்ப நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அது என்னன்னு பார்க்கும் போது எப்படி பிதாவையும் குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் ஒன்றாக இணைத்த ஒரு விஷயம், அதே போல தேவனையும் நம்மையும் ஒன்றாக இணைத்த ஒரு விஷயம், அல்லது கிறிஸ்துவ ஜீவிதத்திற்கு அடிப்படையான ஒரு விஷயம், அல்லது மைய பொருளான மைய புள்ளியான ஒரு விஷயம், இந்த பேசிக் அல்லது சென்டர் பாயிண்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்னதா சொல்லுவாங்கன்னா லவ், 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 அன்பு. அப்ப அன்பை குறித்து அப்போஸ்தலன் பவுலுங்க ரொம்ப அதிகமா அவருங்க பேசுறதுக்கு அங்க முயற்சி பண்றார். உங்களுக்கு உண்டான வழக்குகள், சண்டைகள், அதை நீங்களே என்ன பண்ணிக்கலாம், தீர்த்துக்கலாம். இன்னும் பார்க்க போனா ஒருவருக்கு ஒருவருக்குள்ள அன்பாக இருந்தோம்னா ஏன் வழக்குகள் ஏன் வருது, சண்டைகள் ஏன் வருது, பிரிவுகள் ஏன் வருது? அப்ப இங்க பிரதானமாக குறைந்து போயிருந்தது அன்பு தான். ஒருவேளை வந்து வசனம் சொல்லலாம், கடைசி காலத்துல அன்பு என்ன பண்ணுங்களா, தனிந்து போகும். இருந்த போதிலும் நம்முடைய காலத்தில் நம்முடைய சபைகள் மத்தியில அன்பை அதிகமாக நம்ம வந்து கூட்டி வழங்குவர்களாக, நம்முடைய சகோதர சகோதரர்களுக்கு கொடுக்கிறவர்களாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு வசனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் ஒன்று யோவான் புஸ்தகத்தில் எடுத்தீங்கன்னா மூன்றாம் அதிகாரம் முழுவதுமா நீங்க போய் படிச்சு பாருங்க. அன்பை குறித்து ரொம்ப அதிகமா சொல்ற சகோதர மத்தியில அன்பு எப்படி தெளிவாக இருக்கணும், சகோதர மத்தியில அன்பு எப்படி செலுத்தணும், ஒருவேளை அன்பு செலுத்துறதுக்கு தவறிட்டோம்னா நாம் எவ்விதமாக நம்ம அழைக்கப்படுகிறோம், கருதப்படுகிறோம் தேவனுடைய பார்வையில, அவையும் குறித்து. ஆனா ஒரு வசனம் கூட நம்ம படிக்கலாம், ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் 23 வசனம், ஒன்று யோவான் 3:23.
நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரின் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது.
அப்ப நம்ம பார்த்தோம், முதல் நிலையில பார்த்தோம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக என்ன பண்ணிருக்கிறோம், நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கோம், அல்லது அவருடைய மரணத்துக்குள்ளாக நாம் ஐக்கியம் பண்ணப்பட்டிருக்கோம். இன்னும் கிளியரா சிம்பிளா சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவும் நாமும் என்ன பண்ணுவோம், ஒன்னா வச்சு ஒரு கயிறுனால சுத்தப்பட்டிருக்கோம். அப்ப அப்படி இருக்கும் போது நம்முடைய ஓட்டம், நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூட நம்ம சொல்றோம், சகோதரர் ரொம்ப கிளியரா நம்ம சொல்றோம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய ஓட்டத்தினுடைய இலக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய சாயல் நம்ம சொல்றோம். அந்த வகையில அன்பை குறித்து நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்துவனுடைய சாயலுக்கும் அன்புக்கும் என்ன என்ன சம்பந்தம் உண்டு, அல்லது தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கும்போது இரண்டு பேரையும் இணைக்கிற ஒரு விஷயம் அங்க அன்புன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் நம்ம காலையில 3:16 யோவான்ல படிக்கும் போது தேவன் இந்த உலகத்தின் ஜனத்தின் மேல அவருடைய குமாரனை தந்தது மூலமாக இவ்வளவா என்ன பண்ணிருக்காருங்க, அவர் அனுபவித்திருக்கிறார். அப்ப தேவன் வந்து உலக ஜனத்தின் மேல அனுபவித்திருக்க நிமித்தமாக தன்னுடைய சொந்த குமாரனம் என்று பாராமல் என்ன பண்ணார், அவரை கொடுத்தார்னு கூட பார்க்கிறோம். அதே போல பிதா மேல இயேசு கிறிஸ்து அன்பு வைத்திருக்கிறதுனால அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேணும், பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துல அவர் ரொம்ப தெளிவா தான் இருந்தார். அப்ப இங்க இரண்டு பேரும் அன்புல பூரண சகுனராக நிறைவாக அங்க இருக்கிறாங்க. ஆனா குறைஞ்சு போகிற விஷயம், யாருக்காக இந்த விஷயம் எல்லாம் பண்ணாங்களோ அந்த ஜனங்களுக்கு மத்தியில குறைஞ்சு போகிற விஷயம் என்னன்னு பார்க்கும் போது இந்த அன்பு மிக மிக குறைந்த ஒரு காரியமாக இருக்குன்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதே அதிகாரம் 14 வசனம் படிக்கும் போது, நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் சொல்லி அங்க சொல்லுகிறதா கூட பார்க்கிறோம் பெரியமானவர்கள். இன்னும் அதே வசனத்தில் பார்க்கும் போது சகோதரத்தில் அன்பு கூறாதவன், ரொம்ப கிளியரா சொல்றாரு பாருங்க, சகோதரத்தில் அன்பு கூறாதவன் அங்க மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான்னு சொல்லி அங்க சொல்லுகிறதா பார்க்கும். இப்ப இந்த வசனங்களை தொடர்ந்து நீங்க படிச்சு பார்க்கும் போது எதை குறித்து அவர் சொல்றார், 15 வசனம் முதல் பகுதி பாருங்க, தன் சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷன்
கொலைபாதகன்,
கொலைபாதகனா இருக்கிறார். அப்ப சபை ஜனங்கள் மத்தியில சகோதர சகோதரன் மத்தியில அன்பு தணிந்து போகிற அந்த ஒரு சூழ்நிலையில ரொம்ப குறிப்பா இங்க வசனங்களை வந்து தொடர்ந்து அவர் கொடுக்கிறதா கூட நம்ம பார்க்கும். இப்ப இவ்விதமாக கிருஷ்ணனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற நாம், அந்த ஓட்டத்தில் பங்கு கொண்டிருக்கிற நாம், இப்ப இந்த விஷயங்கள் நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தா எப்படி அப்போஸ்தலன் பவுல் கேட்ட கேள்வி, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இப்ப நம்ம கேட்டோம்னா ஆமா நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவேன், ஆனா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறோம், ஆனா பெற்றுக்கொள்வோர் அந்த விசுவாசம் இருக்கா, அந்த விசுவாசம் உறுதி இருக்கான்னு பார்க்கும் போது கொஞ்சம் மாட்டம் காணும். அப்ப அந்த வகையில் பார்க்கும் போது அந்த விஷயங்களை நம்ம யோசனை பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அந்த சாயலுக்கு ஒப்பாவதற்கு ஒரு விஷயம் என்ன பார்க்கும்போது இங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்பை குறித்து அங்க சொல்வதாக கூட பார்க்கிறோம். ஒருவேளை அன்பு அங்க பெருகி போகும் அந்த ஒரு நேரத்தில், அன்பு அதிகமாகும் அந்த நேரத்தில், அங்க இருக்கிற பிரிவுகள், பிரச்சனைகள் அல்லது வழக்குகள் கண்டிப்பா என்ன பண்ணுங்க, அது தீர்ந்து போகிறதா கூட இருக்கும் பார்க்கிறோம் பெரியமானவர்கள். அப்ப இந்த ஒரு பாயிண்ட்ல, இந்த ஒரு நிலையில் அவர் என்ன ஒரு ரொம்ப கிளியரா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றான்னு பார்க்கும்போது சகோதர அன்பை குறித்து அவர் சொல்கிறதா பார்க்கிறோம். ஐந்தாம் கேள்வி, ஆறாவது ஒரு நிலை குறித்து ஒரு கேள்வி நம்ம கேட்கிறார். இந்த ஐந்து நிலைகள்லையும் நாம் சரியா இருக்கிறோமா? ஒருவேளை அன்பு குறைந்து போறதுல நம்மள வந்து அன்பு குறைந்து போச்சுன்னா, அல்லது அன்புக்கு மாறாக விரோதங்கள் பகைமுகையில் பாராட்டிக்கிட்டு இருக்கிற நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட, ஐந்தாவது ஆறாவது ஒரு கேள்வியில அவர் ரொம்ப ஆணித்தரமா உறுதியாக அவர் சொல்றார். இப்ப இந்த ஒரு காரியம் ரொம்ப மனசுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். இருந்தாலும் வசனம் படிக்கணும். 1 கொரிந்தியர் 6:9 1 கொரிந்தியர் 6:9
அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா?
பிரியமானவர்களே, ஐந்து ஆறாவது ஒரு கேள்வி அவர் கேட்கும் போது அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களாம். இந்த இந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். கண்டிப்பா அநியாயக்காரர் என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கு கண்டிப்ப மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. அது நல்லாவே எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். ஆனா இது மாத்திரமல்ல, இந்த அநியாயக்காரர் யார்? ஏற்கனவே நம்ம இந்த வசனத்தை குறித்து நாம் கேட்டிருக்கோம். அநியாயக்காரர் யார்? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரப்பில் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த அநியாயக்காரர் குறித்து நாம ஏன் பேசணும்? இங்க சபையில ஏன் பேசணும்? ஏன்னா இங்க எல்லாம் நியாயம், நீதி இருக்கு, அன்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ஏன் இந்த வசனத்தை இந்த வார்த்தை அப்போ இந்த கேள்வி இங்க கொண்டு வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அநியாயக்காரர் யாருங்க? அதுக்கு முந்தின வருஷம் கொஞ்சம் திரும்ப படிக்கணும்.
அநியாயம் செய்கிறீர்கள்.
இப்ப திரும்பவும் அப்போஸ்தலன் பவுலனை பார்த்து நம்ம கேட்டோம்னா அநியாயக்காரர் இங்க யார் இருக்கா? இங்க யாரும் இல்ல. தேவனுக்கு, தேவனுடைய நீதிக்கு நம்ம எப்படி இருக்கோம்? அடிமைகளா இருக்கிறோம். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். சோ நம்ம நீதிமான்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம போட்டுக்கிறோம். ஆனா அப்போஸ்தலனுடைய கேள்வி, அவருடைய வார்த்தை திரும்ப போது என்ன சொல்றாருன்னா, அங்க அநியாயம் பண்றவங்க யாருங்க? அது நீங்க தான் சொல்றாரு. அநியாயம் செய்கிறவர்கள் நீங்களுக்குதான் சொல்லி அங்க சொல்ல தொடர்ந்து படிங்க அந்த வசனத்தை.
நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே.
இங்க பார்க்க போது நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள் சொல்லி அங்க சொல்கிறாப்பா. அப்ப பேதுருனுடைய பவுலனுடைய கேள்வி யாரை நோக்கி வருதுன்னா, நம்ம ஒவ்வொருவரையும் நோக்கி அங்க வருதா இருக்கு. நீங்களே என்ன பண்றீங்க? அநியாயம் செய்கிறீங்க. அப்போ நமக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி நாங்க அநியாயம் செய்யறோம்? எப்படி நம்ம அநியாயம் செய்யறோம்? ஒரு கேள்வி நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது, நீங்களே நஷ்டப்படுத்துகிறீர்கள், ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாரு. மூன்றாவது பாயிண்ட் சொல்லும் போது சகோதரருக்கும் அப்படியே செய்கிறீர்கள். இந்த மூன்று காரியங்களை பார்த்தா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கிச்சுங்க, சகோதரருக்கு ஏதாச்சும் நீதிக்கு மாறான விஷயம் செஞ்சோம்னா கண்டிப்பா அது எப்படிப்பட்டதா ஒரு காரியம் தேவனுடைய பார்வையில, அது அநியாயமா இருக்கு. அது மாத்திரம் புரிஞ்சிச்சு. ஆனா என்ன அநியாயம், இன்னும் ஆழமா பார்க்கிறோம், என்ன நஷ்டப்படுத்துறோம், யாருக்கு நஷ்டப்படுத்துகிறோம், நஷ்டப்படுத்துகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எப்படி சாத்தியமாகும், அல்லது பரிசுத்தமான சபையில எப்படி இது சாத்தியமாகும் சொல்லி ஒரு கேள்வி கேட்டு வச்சிட்டோம்னா நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே வசனத்தின் அடிப்படையில் பார்த்தோம், இது இந்த அழைப்பு, இந்த ஒரு மாறுபும் பாக்கியம் வந்து யாருடைய ஈவுங்க? தேவனுடைய ஈவு. மாறாக இன்னொரு பகுதியில் பார்க்கும் போது இது தேவனுடைய திட்டமாக அங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். நம் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக வர வேண்டும் என்பது அவருடைய சித்தமாயிருக்கு. இப்ப நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம், நாம் உள்ள வந்த நிலை, அந்த ஒரு நேரம் காலத்தை நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். யார் மூலமாக எப்படி இந்த சத்தியத்திற்குள்ளாக நம்ம வந்தோம்? ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனா, இப்ப நான் ஒரு சகோதரன் ஒரு சத்தியத்தை சொல்லி அதை கேட்டு நம்ம என்ன பண்ணோம், நான் வந்து இந்த சபைக்குள்ளாக சத்தியத்திற்குள்ளாக வந்தேன் நான் சொல்லுவேன். இது அந்த சகோதரர்கள் மாத்திரம் உண்டானதல்ல, இது நம்ம சொல்றோம், இது தேவனுடைய ஈவு, அவருடைய அழைப்பு, அவருடைய பாக்கியம் நம்ம சொல்றோம், அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம் இது. அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்திற்குள்ளாக, தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக நான் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன் இங்க. அப்ப இங்க எதற்காக வந்திருக்கிறேன்? மாபெரும் சத்தியத்தை நான் கேட்டு அதை உணர்ந்து அதை கிரியைகளை கொண்டு வந்து தேவன் எனக்கு நியமித்திருக்க அந்த ஓட்டத்தினுடைய இலக்கை நான் என்ன பண்ணணும், நான் பெற்றுக்கொள்ளணும். இது என்னுடைய நோக்கம். அதாவது நம் ஒவ்வொருடைய நோக்கமா இருக்கு. பிரியமானவர்களே, இது ஒவ்வொருவரும் நம்ம வந்து நம்முடைய அனுதின வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த சகோதரனுடைய ஓட்டத்திற்கு அல்லது தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக நாம் சில விஷயங்களை செய்யும் போது அவருடைய முழுவதுமான அந்த திட்டமே என்ன பண்ணுங்க, அதனால கொலாப்ஸாருக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப ஒரு சகோதரன், ஒரு சகோதரி ஒருவேளை பலவீனத்தில் அவங்க இருக்கும் போது, தன்னுடைய ஓட்டத்தில் பலவீனத்தில் விழுகும் போது, உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஒரு தீர்ப்பு கொடுக்குறோம். அவங்க ஏதோ பாவம் பண்ணிட்டாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை அவங்க பண்ணிட்டாங்க, அதனால என்ன பண்றாங்க, இடறி அவங்க விழுந்துட்டாங்க, அவங்க ஓரம் கட்டி ஒதுக்கி வைத்து விடுறோம். அது இல்லை, ஏன்னா அந்த குறிப்பிட்ட சகோதரன், அந்த குறிப்பிட்ட சகோதரி யார் உள்ள அழைச்சிட்டு வந்தா தெரியுங்களா, நீங்களும் நானும் அதை அவங்களை கூட்டிட்டு வரல. அது யார் கூட்டிட்டு வந்தீங்க? தேவன் கூட்டிட்டு வந்திருக்கார், தேவன் அழைச்சிட்டு வந்திருக்கார். அவருடைய பாக்கியத்தின், அவருடைய இறக்கத்தின்படி, அவருடைய திட்டத்திற்குள்ளாக ஒவ்வொருத்தரையும் வந்து என்ன பண்ணிருக்கார், சேர்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த சகோதரனுக்கு விரோதமாக, அந்த சகோதரிக்கு விரோதமாக நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது யாருக்கு விரோதமா இருக்குங்க, புரிஞ்சுக்கணும், அது தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக இருக்கு. தேவனே வந்து அவங்கள மன்னிக்க ரெடியா இருக்கும் போது அவங்களுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு நம்ம யார்? ஒரு பாயிண்ட் அவர் ஏற்கனவே சொன்னாரு, பரிசுத்தவான்கள் அங்க தீர்ப்பு செய்யறதுக்கு அவங்க இருக்காங்களே, ஆனா இங்க இல்ல, இன்னும் அந்த நிலைக்கு வரல. பரிசுத்தவான்கள் உலகத்தை என்ன பண்றாங்க, அவங்க நியாயம் தீர்ப்பாங்க, நியாயத்தை நீதியை உணர்ந்து உலக ஜனங்கள் மத்தியில கொண்டு வைப்பாங்க. ஆனா அந்த வேலையை, அந்த ஒரு நிலைக்குள்ளாக, அந்த ஒரு தகுதியை பெற்றுக்குள்ளாக நாம என்ன பண்ணிருக்கிறோம்னா இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சபைக்குள்ளாக, சபை மத்தியில நம்முடைய சொந்த சகோதர சகோதரர் என்ன பண்றோம்னா நம்ம நியாயம் தீர்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது அதன் மூலமாக நம்முடைய நியாய தீர்ப்பின் மூலமாக, நம்முடைய வேண்டாத கிரியின் மூலமாக ஒருவேளை அந்த சகோதரன் சகோதரி இடறி விழுந்துச்சுன்னா அவங்களுடைய, அவங்க மேல இருந்து அந்த பொறுப்பு யார் கையில போங்க? இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அவங்களுக்கு அந்த ரத்தப்புள்ளி நம்மளுடைய கைகளில் தேவன் கண்டிப்பா கேட்பார். அதனாலதான் கிறிஸ்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை தன்னுடைய சகோதரனுக்கு இடர் உண்டாக்குற ஒருத்தன் என்ன பண்ணணுங்களா, அவனை எந்திரக்கல்ல அவன் கழுத்துல கட்டி சமுத்திரத்துல போடணும். அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் போது அவங்களுடைய டெத்து சொல்றாரு. அப்ப அந்த இடருக்கு ஏதுக்கு உண்டாக நடக்கிற அந்த சகோதரனுக்கு வந்து தேவன் கொடுக்கிற ஒரு தீர்ப்பு இதுவா தான் இருக்குன்னு கூட பார்க்கிறோம். நஷ்டப்படுத்துகிறோம். எப்படி நஷ்டப்படுத்துகிறோம்னா தேவனுடைய திட்டத்தையே என்ன பண்றோம், நஷ்டப்படுத்துறோம். சகோதர சகோதரிய தேவன் ஏதோ ஒரு உன்னதமான திட்டத்திற்கு, உன்னதமான நோக்கத்திற்காக இந்த சபைக்குள்ளாக, சத்தியத்திற்குள்ளாக தேவன் கொண்டு வந்திருப்பாரு. ஆனா அவங்களுடைய ஆத்ம ஜீவி ஓட்டத்திற்கு, ஆவிக்குரிய ஜீவ ஓட்டத்திற்கு ஒருவேளை நாம், நம்முடைய கிரியைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சுக்கள் இடையூறாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாரு, நம்மிடத்துல அந்த கேள்விகளை கேட்டுப்பார். அந்த நிமித்தமாக தேவனுடைய திட்டத்தை, அவர்களை குறித்த திட்டத்தை நாம் என்ன பண்றோமா, நஷ்டப்படுத்துகிறோம் சொல்லி நாங்க சொல்லுகிறோம் பெருமாள். அது மாத்திரமல்ல, அவர் கடைசியை சொல்லும் போது சகோதரருக்கும் என்ன பண்றீங்க, அப்படி செய்யறீங்க. எப்படி சகோதரருக்கும் அப்படி செய்கிறோம், குறிப்பிட்ட அந்த சகோதரனுக்கு அப்படி செய்யறோம். ஆனா அந்த சகோதரன் சத்தியத்திற்குள்ளாக வருவதற்கு வேற ஒரு சகோதரனோ அல்ல சகோதரியோ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்ப என்ன ஒரு சகோதரன் உள்ள கொண்டு வந்திருந்தார்னா அவர் எவ்வளவு கஷ்டப்படும், அவர் அவருடைய, அவர் தியாகம் பண்ண விஷயம் எவ்வளவா இருக்கும். தன்னுடைய பணத்தை அவர் தியாகம் பண்ணிருக்கலாம், தன்னுடைய நேரத்தை அவர் தியாகம் பண்ணிருக்கலாம், தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை அவர் தியாகம் பண்ணிருக்கலாம். இவ்வளவு விஷயங்களை தியாகம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சகோதரன் சகோதரியை வந்து சபைக்குள்ளாக, சத்தியத்திற்குள்ளாக அவர் கொண்டு வந்திருக்கிறார், தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை அந்த உள்ள வந்த சகோதரனுக்கு நாம் இடையூறு உண்டு பண்ணணும்னா, ஒருவேளை அவர் கீழே விழுந்து போனார்னா, யார குறிப்பிட்ட சகோதரனை சத்தியத்திற்குள்ளாக கூட்டிக் கொண்டு வந்தாங்களோ அவங்களுடைய எல்லா விஷயங்களுடைய தியாகம் முழுவதுமாக என்ன பண்றோம்னா நாம் நஷ்டப்படுத்துவர்களாக அங்க இருக்கிறோம் கூட நம்ம பார்க்கிறோம் பெரியமானவர்கள். இப்ப இந்த ஒரு நிலை நம்ம பார்க்கும் போது, இந்த ஒரு ஆறாவது நிலை, நாம் அநியாயம் செய்வர்களாக இருக்கிறோமா, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை இங்க சொல்றாரு, இந்த ஓட்டத்திலிருந்து அப்பவே அந்த ஜனங்களை வந்து தேவன் நீக்கிடுவாராம். நம்ம பார்த்தோம் ஆறு நிலைகள், ஐந்து நிலைகள் பார்த்தோம். ஐந்து நிலைகள்ல ஒருவேளை நம்ம இடறி போனாலும் கூட தேவன் திரும்பமாக சேர்த்துக் கொள்றதுக்கு அவர் ரெடியா தான் இருக்கிறார். ஆனா இந்த ஆறாவது நிலை, ஒருவேளை அநியாயம் செய்வர்களாக, தேவனுடைய திட்டத்திற்கு நேராக, அவருக்கு எதிராக நம்ம அநியாயம் பண்ணவர்களாக, நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகளுக்கு அநியாயம் பண்றவங்களாக இருந்தோம்னா கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவார்னா, இந்த ஒரு பந்தய ஓட்டத்திலிருந்து நம்ம நீக்கி போடுவர்களாக இருக்கிறோம். அநேகம் பேர் இதுக்கு சாட்சிகளா இருக்கிறாங்க. அப்ப சகோதரருக்கு இடர்கள் உண்டாகாம அவர்களை வந்து அவருடைய கால்களை அவர்களை கைகளை பலப்படுத்தி என்ன பண்ண சத்தியத்திற்குள்ளாக அவளை கூட்டிக் கொண்டு போகணும்னு கூட நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்து கடைசியாக ஒரு கேள்வி, ஒரு நிலை, மிக ஒரு ஒரு அருமையான ஒரு நிலை. இந்த விஷயங்கள் ஆறு நிலைகளையும் நம்ம வந்து ஓகே சரியா இருக்கிறோம், ஓரளவுக்கு நம்ம ஓடிட்டு இருக்கிறோம், நம்ம உறுதியா இருக்கிறோம், அல்லது அந்த நிலைகள்ல விசுவாசமா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசியாக ஏழாவது ஒரு நிலையை குறித்து கூட அவர் சொல்கிறார். அதுக்குண்டான ஒரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். 2 கொரிந்தியர் நிருபம் 13:5 2 கொரிந்தியர் 13:5
நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள்.
இங்க பார்க்கும் போது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று, எங்க விசுவாசம்? ஆரம்ப நிலையில இருந்து நம்ம சொன்னமே, கிருஷ்ணனுடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அவருடைய மரணத்துக்குள்ளாக ஐக்கியம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்படி ஐக்கியம் பண்ணப்பட்டிருக்கிற நாம் அவருடைய உயிர்த்தெழுதல் சாயல் கூட என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். அந்த ஆரம்ப நிலை விசுவாசத்துல இருந்து இந்த கடைநிலை விசுவாசம் வரைக்கும் நம்ம உறுதியா இருக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அடுத்தவங்களதான் செக் பண்ணி பழக்கம். நமக்கு இந்த சகோதரன் எப்படி ஓடிட்டு இருக்கா, இந்த சகோதரி எப்படி ஓடிட்டு இருக்காரு, அப்படிதான் நம்ம செக் பண்ணி பழக்க முடிய நம்ம பக்கம் நம்ம திரும்புறதே இல்லை. அதனாலதான் ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று என்ன பண்ணுங்க, நீங்க உங்களை சோதித்து அறியுங்கள். தொடர்ந்து படிங்க,
உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், ஏசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா.
இப்ப பார்க்கும் போது அடுத்தது ஒரு அருமையான ஒரு நிலையை சொல்றாரு, நீங்கள் உங்களையே வந்து விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்கள் பரீட்சை பண்ணி பாருங்க, சோதிச்சு பாருங்க, ஏசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை என்ன பண்ணுங்க, நீங்களே அறியீர்களான்னு சொல்லி பாருங்க. ஒருவேளை இந்த ஆறு நிலைகள் சொல்லிட்டோம், ஆறு நிலைகள் ஒருவேளை ஒரு அளவுக்கு நம்ம வந்து ஒரு பூரணமான ஒரு ஒரு ஓட்டத்தை நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா இப்ப நமக்கு ஒரு 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 உறுதியான ஒரு நிலை கிடைச்சிருக்கும். என்னன்னா அந்த பந்தயத்தை பெற்றுக்கொள்கிறவன் ஒருவன் தான். அப்ப அந்த ஒருவன் நம்மளா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நம்ம போட்டு வைக்கலாம். அதற்கு முத்தாய்ப்பாய் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும் போது, ஏசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்கள் அறியிருக்கலான்னு சொல்லி அங்க சொல்லுகிறதா கூட பார்க்கும். அப்ப அந்த பந்தயத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த பந்தய ஓட்டத்தில் நம்ம ஓடி அதை ஜெயிக்கணும், நம்முடைய இலக்கை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஒரு விஷயம் நமக்கு தேவைன்னு பார்க்கும் போது, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும், உள்ள இருக்கணும். இப்ப செக் பண்ணி பார்க்க சொல்றார், கொஞ்சம் கேமராவை என்ன பண்ணணும், நம்ம பக்கமா போக்கஸ் பண்ணணும், இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறாரான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சொல்றார். இப்ப எல்லாரும் திரும்பி பார்ப்போம், நம்முடைய இதயத்தை நம்முடைய சரீரத்தை பார்ப்போம், ஏசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா அப்படின்னு போட்டா அங்க கூட எப்படி 7 கேள்விகளை வந்து அப்போஸ்தலர் போட்டு வச்சாரோ எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு பெரிய கேள்வியா போட்டு வைப்போம், ஏசு கிறிஸ்து உள்ள இருக்காரா. இன்னைக்கு டிசம்பர் 25 உலக கிறிஸ்தவர்கள் பார்க்கும் போது எங்களுடைய இல்லத்துல ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், எங்களுடைய உள்ளத்துல ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். பாடல்கள், அவங்களுடைய டிராமாஸ், அவங்க ஸ்கிட்ஸ் எல்லாம் என்ன, உண்மையாகவே இயேசு கிறிஸ்து எங்க பிறந்திருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கதான். இப்ப இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் உள்ளத்துல நம்ம பிறந்திருக்கிறார் அப்படி ஒரு கேள்வி போட்டோம்னா டக்குன்னு கை தூக்கணும்னா அது ரொம்ப அசிங்கம் தான். ஏன்னா இன்னைக்கு பிறந்திருக்கல அவர். எப்படிங்க நம்முடைய ஆரம்ப நிலை, நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே கிட்டத்தட்ட 50-60 வருஷம் முதற்கொண்டு 3 வருஷம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ஓட்டத்துல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப என்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியம் பண்ணப்பட்டிருக்கிறோமோ, அவருடைய மரணத்துக்குள்ளாக ஐக்கியம் பண்ணப்பட்டிருக்கோமோ, அப்பவே இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்ணணும், உள்ள வந்திருக்கணும் கூட நம்ம பார்க்கணும். அப்ப அடிப்படை விசுவாசத்துல அங்க உறுதியா இருக்கணும். அதனாலதான் தொடர்ந்து வசனத்துடைய அடுத்த பகுதி நம்ம பார்க்கும் போது தொடர்ந்து படிங்க,
உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்கள் அறியீர்களா. நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள்.
இப்ப சொல்றாரு, நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரியாம போயிடுச்சுன்னா உன்ன நீங்க என்ன பரீட்சைக்கே நிக்கலன்னு அர்த்தம். இப்ப அடுத்த ஒரு கேள்வி கொண்டு கொடுக்குறாரு. நம்ம சொல்லிட்டோம், ஒவ்வொரு நிலையில் சொல்லும் போது நம்ம பேசும் போது நம்ம இந்த நிலையில தான் இருக்கமா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஏசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம ஒன்னும் தெரிஞ்சுக்காம இருந்தோம்னா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, சும்மா குருட்டுத்தனமா வந்து கேட்கறது பதில் சொல்ற விதமா வந்து ஆமாங்க இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறார் அப்படிங்கிற சொல்றது இல்லைங்க. இயேசு கிறிஸ்து உண்மையாக உள்ள நம்முடைய சிந்தைக்குள்ளாக இருந்துச்சுன்னா நம்முடைய சிந்தையில இருக்கிற பிறக்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குங்களா, அவருக்கு ஒத்த விஷயங்களாகத்தான் இருக்கும். அவர் என்ன சிந்தனை பண்ணிக்கிட்டாரோ, அவர் என்ன வார்த்தைகளை அங்க கொடுத்திருந்தாரோ, என்ன கிரியைகள் மூலம் என்ன விஷயங்களை அவர் பண்ணினாரோ, அதே காரியங்கள் நமக்குள்ளாக கண்டிப்பாக இருக்கும். நம்முடைய சிந்தையில, நம்முடைய வார்த்தைகள்ல, நம்முடைய கிரியைகள்ல அவைகள் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சிம்பிளா சொல்ல போயிட்டோம்னா, ஏசு கிறிஸ்து எப்படின்னா அவருக்கு கூட ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குங்க. அது என்னன்னு பார்க்கும்போது அதுவும் லவ் தான், அன்பு தான். அப்ப அன்பு 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 தான். அப்ப ஏசு கிறிஸ்துவை உள்ள வைக்கிறேன்னா உள்ள என்ன இருக்கணுங்க? அன்பு இருக்கணும். அன்பு இருந்தா எல்லா விஷயங்களையும் வந்து அங்க தாங்கக்கூடியதா இருக்கும். சகோதர சகோதரி மத்தியில் நம்ம பார்க்கணும் அன்பு வைக்க வேண்டியதா இருக்கும். நம்முடைய சிந்தையில அன்பு பிறந்துச்சுன்னா நம்முடைய வார்த்தையில கனிவான வார்த்தைகள் பிறக்கும். சிந்தையில அன்பு இருந்துச்சுன்னா நம்முடைய கிரியைகள்ல அன்பான கிரியைகள் அங்க பிறக்கும் கூட நம்ம பார்க்கிறோம் பெரியமார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் உள்ள இருக்கிறாரான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் சொல்ற பாக்குறோம். அதனாலதான் சொல்லும் போது இன்னொரு பகுதியில சொல்லும் போது அவர் சொல்றார், அப்புறம் கொலோசியர் 1:27 சொல்லும் போது கிறிஸ்துவானவர் மகிமையான நம்பிக்கையாக சொல்றார். வசனம் படிங்க.
பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கி இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்.
அப்ப இந்த ஒரு காரியத்தை சொல்றார். ஒருவேளை அநேகருக்கு கிறிஸ்துவானவர் உள்ள இருக்கிறாரா அப்படிங்கிற விஷயம் கூட இன்னும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், அதை அறிந்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கலாம். அப்ப அறியாத விஷயம், தெரியாத விஷயம், அது எப்படி என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வார்த்தைங்க சொல்றாரு, அது ரகசியமா இருக்குன்னு சொல்றாரு. புறஜாதிக்குள்ள விளங்கின அந்த ரகசியம் இப்ப எங்க இருக்குங்களாம? உங்களுக்குள்ள இப்ப விளங்குற அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து அப்படிங்கறது என்னங்கிற ஒரு காரியம் அவங்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற விஷயங்கள் அவருக்கு தெரியாது, அது அவங்களுக்கு ரகசியமா இருந்துச்சு. ஆனா இப்ப உங்களுக்கு சபைக்குள்ளாக, சபை ஜனங்களுக்குள்ளாக எப்படி இருக்குன்னா அது வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கு. அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு கூட நம்ம பார்க்கிறோம் பெரியமானவர்கள். ஒருவேளை இன்னைக்கு சபை மத்தியில, சகோதர சகோதரி மத்தியில கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இல்ல, அவருடைய கிரியைகள் இல்ல, அவருடைய சிந்தை இல்ல, அவருடைய கனிவான பேச்சுகள் மொழிகள் நமக்கிட்ட இல்ல அப்படின்னு பார்க்கும்போது நமக்கும் இன்னும் அந்த ரகசியம் என்னன்னு சொல்லுங்க, பொறியியல்னு தான் சொல்லணும். இன்னும் அது ரகசியம் ரகசியமாகவே தான் இருக்கு. ஆனா இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துக்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்கும் ரகசியத்தை வெளிப்படுத்துக்கு தேவன் வந்து சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனா இருந்த போதிலும் அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு பக்குவம் என்ன பண்ணல, இன்னும் வரலன்னு கூட நான் பார்க்கணும். அந்த வேலை பார்க்கும்போது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக சும்மா இல்லைங்க, அவர் ஒரு மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ஒரு ரகசியம் சொல்லி ஒரு ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறதா கூட நம்ம பார்க்கணும். அப்ப அந்த மகிமையின் நம்பிக்கை சொல்றார், ஒரு மகிமை, ஒரு இலக்கு, அதை குறித்து அவர் சொல்றார். அப்ப அந்த இலக்கை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையாக யார் இருக்காங்க? கிறிஸ்து அங்க நமக்குள்ள இருக்கிறார் கூட நம்ம பார்க்கிறோம் பெரியமார்கள். அப்ப இந்த வகையில நம்ம பார்க்கும் போது நம்முடைய பந்தய ஓட்டம், அதை குறித்து நம்ம ஒரு 7 கேள்விகள் அப்போஸ்தலன் பவுலிங்க கேட்டிருக்கிறார். நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீங்களா? உள்ள அறிந்து கொண்ட இந்த விஷயங்கள்ல இன்னும் பார்க்க போனா அந்த அதுல விசுவாசம் வைத்திருக்கிறீங்களா? ஒருவேளை விசுவாசம் வைத்திருந்தீங்கன்னா அந்த விசுவாசத்துல இறுதி வரைக்கும் உறுதியா இருக்கிறீங்களா? இதை குறித்து தான் அவர் இந்த 7 கேள்விகள் நமக்கு ஒரு பாடமாக கேட்டு வச்சிருக்கிறார். பார்க்கும் கிறிஸ்துவானவர் மகிமையான நம்பிக்கையாக நமக்கு இருப்பது அந்த ஒரு ரகசியம். இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் இந்த ஓட்டத்தை குறித்து அவர் சொல்லும் போது கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி இந்த பாடத்தை அவர் முடிக்கிறார். இந்த விதமாக நம்முடைய ஓட்டத்தை வந்து நம்ம இப்படி ஓடணும்னு சொல்லி நமக்கு போதிக்கிற அவர் கடைசியாக சொல்றது அவருடைய ஓட்டம் எப்படி இருந்துச்சு. இப்ப இவ்வளவு விஷயங்கள் நமக்குள்ளாக அவர் சொல்லுகிற போது, நமக்காக அவர் சொல்லுகிற போது அவருடைய விசுவாசம் எப்படித்தான் இருக்கலாமா? ரொம்ப உறுதியா தான் இருக்கும். கண்டிப்பா அவர் சொல்லலாம், 100% கண்டிப்பா அந்த இலக்கை நான் என்ன பண்ணிக்குவேன், பெற்றுக்கொள்வேன். கிருஷ்ணனுடைய சாயலை நான் பெற்றுக்கொள்வேன். அந்த மகிமையை நான் என்ன பண்ணுவேன், பெற்றுக்கொள்வேன். அவர் சொல்லலாம், ஆனா ஒரு வார்த்தை மாத்திரம் நமக்கு ஒரு பாடமாக அவர் வைக்கிறார். பாருங்க, ஏன் இந்த ஒரு ஒரு வசனத்தை இங்க கொடுக்கிறான்னு பார்க்கும்போது, ஒருவேளை இந்த 7 நிலைகள்லையும் நம்ம வந்து நான் விசுவாசத்துல உறுதியா விசுவாசமா இருக்கிறேன், அந்த விசுவாசத்துல அதிகப்படியான உறுதியா இருக்கிறேன், இப்ப என்ன கேட்டா கண்டிப்பா நான் என்ன சொல்லுவேன், அந்த இலக்கை பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு நம்ம ஒருவேளை பதில் சொல்றதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முன்பாக அப்போஸ்தலனுடைய கேள்வி வருது. பாருங்க, அது அவருடைய நிலை, அவருடைய ஓட்டத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தன்னுடைய அனுபவத்தை அவங்க சொல்றாரு. பாருங்க, பிலிப்பியர் 3:13 மற்றும் 14
சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன்.
அப்ப இவ்வளவு விஷயங்களை சொன்ன அப்போஸ்தலன் பவுல் அவர் சொல்லுகிற விஷயம் என்னன்னு பாருங்க. பார்க்கும்போது அவர் சொல்றார் அநேக காரியங்களை அவர் நமக்கு பாடமாக வைத்து போயிருக்கிறார். எந்த போதிலும் நான் ஒரு காரியத்தை மாத்திரம் அவனை செய்யறேன்னு சொல்றேன், பின்னான விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு நான் என்ன பண்றேன், எனக்கு முன்னாக இருக்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நான் ஓடிட்டு இருக்கேன், முன்னான காரியங்களை நோக்கி ஓடிட்டு இருக்கேன். அது என்ன முன்னான காரியம்? அவருக்கு முன்னாக என்ன ஒரு காரியம் வைக்கப்பட்டிருந்துச்சு, அது என்ன சொல்லலாம்? வேற ஒண்ணும் இல்லைங்க. அவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல குலவசில சொல்லும் போது, கிறிஸ்துவானவர் அந்த மகிமையின் நம்பிக்கையாக என்ன பண்ணிருக்கார், எனக்குள்ள இருக்கிறார். அப்ப அந்த மகிமை, கிறிஸ்துவனுடைய சாயல் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. அது எப்படின்னா இலக்காக அங்க வைக்கப்பட்டிருக்கு. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணிருக்கேன், ஓடிட்டு இருக்கேன். அப்ப அந்த இலக்கை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னுடைய ஓட்டத்துல, பந்தய ஓட்டத்துல நான் பங்கு பெற்றிருக்கிறேன்னு சொல்லி ஒரு காரியத்தை கூட அவங்க சொல்லுகிறார் கூட பாக்குறோம். அதனாலதான் வந்து என்னோடத்துல அவர் சொல்லும் போது ரொம்ப அழகாக சொல்றார், இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிற அந்த விஷயம். கிறிஸ்துவானவர் வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் அங்க உருவாகும் அளவும் என்ன பண்றேன் நான், ரொம்ப அழகா சொல்றாரு, கிறிஸ்துவானவர் உங்களுக்கு உருவாக மளவும் என்ன பண்றேன், பிரசுவ வேதனைப்படுகிறேன்னு சொல்லி அங்க வசனம் சொல்லுகிறதா கூட நான் பார்க்கணும். அப்ப உள்ள உருவாகணும். அப்ப ஆரம்ப நிலை முதற்கொண்டு இந்த கடைய நிலை வரைக்கும் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவானவர் உருவாகி 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 என்ன பண்ணணும், அவர் பிறக்கணும். அப்ப உள்ளிருக்கிற ரகசியம் வெளிப்படணும். பிரியமானவர்கள், இந்த வகையில பார்க்கும்போது நம்முடைய ஓட்டம் கூட இவ்விதமாக நமக்கு பின்னான விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு முன்னானவைகளை நோக்கி நம்ம ஓடணும். அநேகமாக இந்த ஏழு கேள்விகள் பார்க்கும்போது இரண்டு பகுதிகளாக நம்ம பிரித்திருக்கோம் ஒவ்வொரு நிலைகளையும். ஒன்று, நமக்கு நாம் செய்து கொண்டிருக்க ஆகாத விஷயங்கள், அல்லது மற்றொன்று பார்க்கும்போது நம்ம செய்யக்கூடிய நமக்கு பிரயோஜனமான விஷயங்கள், ரெண்டும் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப வேண்டாத விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கிடு, சபையில் இருக்கத்தான் செய்யும், சகோதர சகோதர மத்தியில் இருக்கத்தான் செய்யும். அந்த காரியங்களை ஒதுக்கி வைத்து விட்டு நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் நமக்கு நேராக இருக்கிற அந்த இலக்கை நோக்கி, அந்த மகிமையை நோக்கி, இயேசு கிறிஸ்துனுடைய சாயலை நோக்கி நம்பிக்கையாக விசுவாசத்தின் உறுதியோடு நம்ம ஓடுவர்களாக இருக்கிறோம். ஏன் தெரியுங்களா, ஏன்னா நமக்கு வசனம் ரொம்ப நாள் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஓட்டத்தை அங்க ஆரம்பிச்சவரும் யார் தான், கிறிஸ்து தான். அதை முடிக்கிறவரும் அந்த வசனத்தோடு கூட இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். அப்போ சொல்லலாம், பவுல் எபிரேயர் எழுதின நிருபத்தில் 12 அதிகாரம் 1 வசனத்துல கூட படிக்கலாம். எபிரேயர் 12:1,
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம்.
இப்ப 11 அதிகாரத்துல அவர் சொல்லும் போது அநேக சாட்சிகளை குறித்து அப்போஸ்தலன் பவுல் அங்க சொல்றார். விசுவாச பட்டியலை யாரில அவங்க குறித்து சொல்லும் போது அநேக சாட்சிகள் விதமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜீவனம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க மறித்து போகிற நிலைமையில கூட எந்த ஒரு விசுவாசத்துல அவங்க மறித்து போனாங்க. அப்ப அநேக விஷயங்களை அவர் சொல்லி முடிச்சுட்டு இந்த 12 அதிகாரத்துல நம்மை குறித்து நமக்காக சொல்லும் போது, இத்தனை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், அநேகமாக நமக்கு கிடைக்கூடிய இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அனுபவங்கள் வந்து பாரமான விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும், பாரமான விஷயங்கள் தான். ஒரு சில நேரத்துல வந்து தாங்க முடியாத விஷயங்கள் கூட இருக்கும், முடியல இதுக்கு மேல நான் என்னால ஓட முடியல நம்ம சொல்லலாம். பாரமான விஷயங்களை யாவற்றையும் என்ன பண்ணும், நம்மை சுற்றி நிற்கிற அந்த பாவத்தையும் அங்க தள்ளி வச்சுட்டு. ஆனா இப்ப என்ன பண்றோம், எல்லாத்தையும் இழுத்து வச்சுட்டு தான் பண்றோம், ஓடிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் எழுந்து வச்சிருக்கான். ரொம்ப அழகா சொன்னாரு காலையில சப்ஜெக்ட்ல பிரதர் சொல்லும் போது அந்த மாட்டு வண்டியை குறித்து சொன்னார். அப்ப அங்க கூட என்னன்னா, இந்த பாரத்தை குறித்து சொல்லும் போது அநேகமாக நம்மை நெருக்கி நிற்கிற இந்த பாவமான இந்த பாரம், அல்லது நம்முடைய அதிகப்படியான இந்த பாடுகள், இந்த உலகத்துல இருக்கிற இந்த சமயத்துல பல நேரங்களில் நம்ம சகோதர சகோதரிகிட்ட வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறோம், நல்லதுதான். ஆனா சில நேரங்கள்ல என்ன பண்ணா, சில முடியாத சூழ்நிலைகள்ல கண்டிப்பாக நம்முடைய பாரங்களை, நம்முடைய துக்கங்களை யார் மத்தியில யாரோட சன்னிதானத்துல தான் கொண்டு போகணும், அதுக்கு உண்டான தீர்வு எங்க தான் கிடைக்குன்னு பார்க்கும்போது, கண்டிப்பா உண்மையா பார்க்கும்போது தேவனுடைய சன்னிதானத்துல தான், அவருடைய சமூகத்துல தான் அதுக்குண்டான ஒரு தீர்வும், அதுக்குண்டான ஒரு ஆறுதல் தேர்தல் கூட கிடைக்கும்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அங்க அக்கறதா இயேசுக்கு சொல்லும் போது அங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறல, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னிடத்துல வாங்க, என்னிடத்துல வந்துருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் நான் தருகிறதா இருக்கிறேன். ஒருவேளை நம்ம சொல்லலாம், இந்த இளைப்பாறுதல் கர்த்தர் தருகிற இளைப்பாறுதல், தேவன் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதல், சந்தோஷம் சமாதானம் வரக்கூடிய காலங்கள்ல நமக்கு கிடைக்கிறதா இருக்கலாம். இருந்த போதிலும் ஒரு சில சமயங்கள்ல தாங்க முடியாத சூழ்நிலைகள், பாரத்தினால தாங்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும்போது கண்டிப்பா இந்த உலகத்துல இந்த மாம்ச சரீரத்தில் கூட தேவனுடைய சமூகத்திலிருந்து அநேக விதமான ஆசீர்வாதங்களை கூட, ஏன் மாறுதல் தேர்தலை கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். அது கூட தேவன் மாபெரும் வாய்ப்பை கூட நமக்கு கொடுத்திருக்கிறார். அத கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நீங்க வாங்க வந்து என்னுடைய நுகத்துல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பங்கு கொள்ளுங்க சொல்றாரு. என்னுடைய நுகத்துல நீங்க பங்கு கொள்ளுங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அதுல பார்க்க போனா, நுகம் அப்படிங்கறது என்னங்க, பிரதர் சொன்ன மாதிரி அங்க மாட்டு வண்டியுடைய அந்த நுகம் நம்ம சொல்றோம். ஒத்த மாட்டு வண்டி நீங்க எடுத்துக்கோங்க, அதுல எத்தனை மாடு போட்டு போடுங்க, ஒரு மாடு தான் கண்டிப்பா அங்க போட்டப்படும். அப்ப அந்த வண்டியினுடைய பாரம் முழுவதுமாக யாருக்கு தாங்க? அந்த ஒரு மாட்டுக்கு தான். ஆனா இங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன ஒரு காரியம் சொல்லிருக்கலாம்னு சொன்ன யோசனை பண்ணி பார்க்கும் போது, வந்து இதுவரைக்கும் என்னுடைய பாரத்தை என்ன பண்ண, நான் ஒற்றையாக நான் சுமந்துட்டு இருந்தேன், ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, என்னோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, வந்து அந்த நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப இதுல கூட நம்ம தயங்கரவுகளாக நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ஆதரவாக அங்க யார் பக்கத்துல இருக்காங்க? இன்னும் அதே ஒரே நுகத்துல கட்டப்பட்டவராக கண்டிப்பா நம்ம கர்த்தா இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார். அப்ப நம்முடைய சுக துக்கங்களை அங்க பங்கு கொள்வதற்கு, நம்முடைய பாடுகளை பங்கு கொள்வதற்கு கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து பக்கத்துல தான் இருக்கா. இன்னொரு கேள்வி கூட உங்க மத்தியில் நான் வைக்கிறேன், இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் நிறைவாயிடுச்சுங்களா? சொல்லலாம், ஆமா கண்டிப்பா அவர் பட்ட பாடுகள் நிறைவாய் அவர் என்ன பண்ணிட்டார், தேவனுடைய சன்னிதானத்துல போயிட்டு அவரை மகிமை பெற்றுக் கொண்டார். நம்ம சொல்லலாம் உண்மைதான், அவருக்கு உண்டான மகிமை பெற்றுக் கொண்டார். ஆனா இன்னும் அவருடைய பாடுகள், அவருடைய சோதனைகள் இன்னும் நிறைவாகலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், அவர் தலை நம் சரீரமாய் நம்ம இருக்கிறோம். நமக்கு தெரியும் நம்முடைய சரீரத்துல ஏதோ ஒரு அங்கம் அடிபட்டுச்சுனா, வேதனை பட்டுச்சுன்னா கண்டிப்பா அதனுடைய வேதனை யாருக்கு கூட பங்குண்டு, தலை கூட பங்குண்டுங்க பிரியமானவர்கள். அந்த வகையில பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து கூட பங்கு உண்டு. எதுலன்னா இன்னைக்கு நம்ம படுகிற இந்த பாடுகள்ல, இந்த சோதனைகள்ல அவருக்கு கூட பங்கு உண்டு கூட நம்ம சொல்லணும். அவருடைய வலியை கூட யார் ஒன்னும் சகிச்சிட்டு இருக்கான்னு பார்க்கும் போது கண்டிப்பா இயேசு கிறிஸ்து அவரை சகிச்சிட்டு இருக்கிறார். தலையாக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திற்காக அந்த விஷயங்களை அவர் சகித்து கொண்டிருக்கிறார். என்னைக்கு சரீரம் முழுவதுமாக நிறைவாகி தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துடைய தலையாக தலையோடு கூட சேர்க்கப்படுகிறதோ சபையானது, அன்னைக்கு ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் சமாதானம் யாருக்கு கிடைக்குன்னா சபைக்கு மாத்திரம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அந்த ஒரு நிறைவான பரிபூரணமான சந்தோஷம் சமாதானம் நம்ம சொல்லலாம், மகிமை நம்ம சொல்லலாம் பிரியமானவர். அதனால தான் அவர் சொல்றாரு, வாங்க என்னுடைய நுகம் எப்படி இருக்குங்களா உங்களுக்கு, அது ரொம்ப லகுவாக அங்க இருக்குன்னு சொல்லி அங்க சொல்றாரு. அப்ப அவர்னால நமக்கு நம்முடைய பாடுகள்ல என்ன பண்ணுதுங்க, சில சிலாக்கியங்கள், சில பாக்கியங்கள் கிடைக்குது. எப்படின்னா நம்முடைய பாடுகள், நம்முடைய சோதனையை கூட அவர் கூட இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, நம்ம கூட இருந்து அவர் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறான்னு கூட நம்ம பார்க்கணும். அதனால தான் இந்த வசனம் பார்க்கும் போது, நம்ம படிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை அங்க துவைக்கிற வைக்கிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்க துவைக்க வச்சுட்டு அவர் அப்படியே போகல, தொடர்ந்து என்ன பண்ணிருக்காரு, நம்மோடு கூட ஓடி வந்துட்டு தான் இருக்காரு. அப்ப ஒரு பல நேரத்தில் நம்ம சொல்லலாம், இந்த பந்தய ஓட்டத்தை வந்து தனியா ஓடிட்டு இருக்கிறேனே, ஒருவேளை சகோதர சகோதரிகள் வந்து என்னை கைவிட்டுட்டாங்களே, சபையில ஒதுக்கி வச்சுட்டாங்களே சொல்லலாம். ஆனா நம்மோடு கூட இருக்கிறோம் யாருங்க, நம்முடைய ஓட்டத்தை துவக்கி வைத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அங்க இருக்கிறான்னு கூட. அதனால தான் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர். அப்ப நம்முடைய ஓட்டத்தை துவக்கினவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த விசுவாசம் அங்க இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. இங்க பார்க்கும் போது நம்ம சொல்லலாம், கண்டிப்பா நம்முடைய விசுவாசம், அந்த விசுவாசத்துல மிகுந்த உறுதியாக இருக்கிறோம் நமக்கு தெரியும். அப்ப விசுவாசத்தை துவக்கிறவரும் அதே போல அதை துவக்கி வைத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து, நம்முடைய தலையாகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பா நம்முடைய ஓட்டத்தை கூட என்ன பண்ணுவாருங்க, அதை நிறைவாக்குவார, முடித்து வைப்பார்னு சொல்லி வசனம் சொல்லப்படுதா இருக்கு. அப்ப அந்த ஒரு விசுவாசம் கூட நமக்கு இருக்கணும். ஒருவேளை நம்ம சோர்ந்து போகிற சூழ்நிலையில கூட, நம்ம தளர்ந்து போகிற சூழ்நிலையில கூட நாம் என்ன பண்ணணும் பார்க்கும் போது, நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை துவக்கி வைத்தவர் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். கண்டிப்பா அவரே இந்த ஓட்டத்தை என்ன பண்ணுவாருங்க, நிறைவாக்குவார். பாதியில் அவர் விடுறது கிடையாது, நிறைவாக்குவாருங்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நாம் என்ன பண்ணணும்னா ஓடக்கடவோம் சொல்லி அங்க பார்க்கணும். ஆனா இன்னொரு விசேஷமான வார்த்தை அந்த வசனத்துல பார்க்கும் போது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணுங்களாமா, அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியங்க. மிக பொறுமையோடு கொண்டு என்ன பண்ணணும், ஓடணும். அப்ப பொறுமைன்னு எங்க ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நிச்சயமா என்ன இருக்குங்க, மிகுந்த பாடுகள், மிகுந்த சோதனைகள் அங்க நிச்சயமா நமக்கு உண்டுங்க, நமக்கு தெரியும். அப்ப அநேகமாக நம்முடைய சொந்த வாழ்க்கையில அநேக சமயங்களை நம்ம வந்து நம்முடைய அனுபவத்தின் மூலமாக நம்ம உணர்ந்திருப்போம், உணரணும். அப்பதான் கர்த்தருடைய அன்பை, நம்முடைய தேவனுடைய அன்பை, பிதாவுடைய அன்பை கூட நம்ம ருசி பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அந்த வகையில் பார்க்கும் போது இங்க ஒரு ஏழு கேள்விகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஏழு கேள்வி, இந்த ஏழு நிலைகள்ல நம்ம உறுதியாயிருக்கிறோமா? திரும்ப வசனத்தில் நம்ம அந்த முதல் ஆதார வசனத்தை நம்ம படிக்கும் போது, பந்தய சாலையில் ஓடுற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. இப்ப எல்லாரும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அடுத்த விஷயம், அதிலும் ஒருவனே பந்தயத்தை என்ன பண்ணுவாங்க, பெறுவான் என்று அறியீர்களா? ஏன் அந்த ஒருவன் நாமாக இருக்கக்கூடாது, ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருக்கோம். அப்ப கேட்டுக்கிட்டோமா, கண்டிப்பா நம்முடைய விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணுவோம், உறுதியோடு கூட நம்ம ஓடுவோம். கண்டிப்பா நம்முடைய ஓட்டத்தை துவக்கின நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துவே அந்த ஓட்டத்தை எப்படிங்க பரிபூர்ணமா நிறைவாக அதை நிறைவேற்றி வைப்பார், முடித்து வைப்பார்கள். அந்த விசுவாசத்தில் உறுதியோடு கூட நாம் ஓடுவோம். அதனால்தான் கடைசியாக சொல்லும் போது அவர் என்கிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஓடுங்கள் சொல்லி அங்கே சொல்லுகிறதா பார்க்கணும் பிரியமாக. ஆக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவர்களா மாத்திரமல்ல, நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும் கூட இந்த பாடத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை நாம் ஓடி நமக்கு இலக்காக வைத்திருக்கிற நம்முடைய மகிமையாகிய இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய சன்னிதானத்தில் என்றென்றும் சந்தோஷமாக எல்லாவித பாடுகளும் துக்கங்களும் நீ சமாதானத்தோடு கூட அவருடைய சன்னிதானத்தில் அவரை பாடி போழ்ந்து என்றென்றுமாக அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதற்கு தேவன் தம் எல்லா விதத்திலையும் எல்லா நேரங்களிலையும் நமக்கு கிருபை செய்வாராக என்ற வேண்டுதலோடு கூட இந்த பாடத்தை நாம் நினைவு செய்வோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.